السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال النبي عليه الصلاة والسلام: لو توكلتم حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو حماقا وتروح بطانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான ஓலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இந்த புனிதமான தீனுடைய தாவத்துடைய உழைப்புல பெரிய தியாகங்கள் இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன தியாகங்கள் செய்வதன் மூலமாக இந்த வேலைக்குள்ள ஏதாவது ஒரு அடிப்படையில் இணையக்கூடிய ஒரு பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதனால முதலாவது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த காலங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனுடைய சிதமத்திற்காக உலகத்திலிருந்து பல பாகங்களிலிருந்து பலர்களை தெரிவு செய்திருக்கிறான். உலகத்துல மனிதர்கள் உலகத்துடைய ஏதாவது ஒரு வேலைக்காக, பதவிக்காக, பொறுப்புக்காக யாரையாவது தெரிவு செய்வதாக இருந்தால் வெளிரங்கமான அவர்களுடைய படிப்பை பார்ப்பார்கள், அவர்களுடைய குவாலிஃபிகேஷனை பார்ப்பார்கள், அவர்களுடைய வருமானத்தை பார்ப்பார்கள், அவர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களை பார்ப்பார்கள். சுருக்கமாக சொன்னால் வெளிரங்கத்தில் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அதை வைத்துத்தான் ஒவ்வொரு பொறுப்புகளுக்கு மனிதர்கள் என்று தெரிவு செய்யப்படுகின்றார். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனுடைய சிதமத்திற்காக வேண்டி அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை. யாருடைய உள்ளத்தில் ஆசையும் ஆர்வமும் விருப்பமும் தேட்டமும் தீனுடைய ஈரப்பகை இருக்கிறதோ அவர்களைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்திருக்கிறான். ஆரம்பத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்களை தெரிவு செய்தான், பல நூற்று கணக்கான ரசூல்மான்களை தெரிவு செய்தான். அதற்கு பின்னால கடைசியாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக உலகத்தில் உள்ள பலர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். எத்தியோப்பியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஹதரத் பிலால் ரதி அல்லாஹு அன்ஹு கருப்பு நிற ஒரு அடிமை, அவர்களையும் அல்லாஹ் தெரிவு செய்தான். ரோமாபுரியிலிருந்து வந்த ஹதரத் சுஹைப் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் தெரிவு செய்தான். ஆரம்பத்திலே நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்த ஹதரத் சல்மான் பாரிஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் தெரிவு செய்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தெரிவு ஒரு வித்தியாசமானது. ஒவ்வொரு காலகட்டத்தில் அவனுடைய தீனுடைய சிதமத்திற்காக வேண்டி பலர்களை தெரிவு செய்திருக்கின்றான். ஆரம்ப காலத்தில் அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் பலவிதமான சோதனைகள், முஜாஹதாக்கள், குர்பானிகளுக்கு மத்தியில் தான் இந்த தீனுடைய வேலையை, தீனுடைய கிதமத்தை, பணிபுரையை செய்திருக்கின்றார்கள். காலம் போக போக மனிதர்களுடைய தொகுப்பும் மனிதர்களுடைய தேவைகளும் ரொம்ப இலகுவாக பூர்த்தியாகி கொண்டிருக்குது. இந்த காலத்தில் நாங்கள் பார்க்கல, நாங்கள் பசியோடு எத்தனை பேர் வேலை செய்வோம், பகலில சாப்பிட்டா இரவேல சாப்பாடு இல்ல, அதனால பட்டினியோடு படுத்துக்கொண்டு வேலை செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சபையில யாரும் இருக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல முறையில உணவை உண்டு கொண்டு, நல்ல முறையில ஆடைகளை அணிந்து கொண்டு, நல்ல முறையில நல்ல வாகனங்கள்ல பிரயாணம் செய்து கொண்டு, ஒரு காலகட்டத்துல எப்படியான பிரயாணம், பாலைவனத்துடைய பிரயாணம், நாட்கணக்கில் உள்ள பிரயாணம், மாத கணக்கில் உள்ள பிரயாணம், இந்த மாதிரி பெரிய தியாகங்களை செய்துதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே அவனுடைய தீனுடைய கிதமத்திற்காக வேண்டி அல்லாஹ் தெரிவு செய்தவர்களை கொண்டு தியாகங்களை செய்ய வைத்தான். ஆனால் அல்லாஹுக்கு தெரியும், நாங்கள் ரொம்ப வீக், நாங்கள் ரொம்ப பலவீனம், எங்களால ரொம்ப நாட்கள் முடிக்கவும் மேலாம், எங்களால பல நாட்கள் நடக்கவும் மேலாம், எங்களால பல நேரம் சாப்பிடாமல் பட்டினியில் இருக்கவும் மேலா, ரொம்ப சிரமத்தோடு வேணுமெண்டா மூணு நேரத்துல ஒரு நேரம் சாப்பிடாம இருப்போம், காலையில சாப்பிடாட்டி பாலைக்கு பசி வந்துடும், இரவையில சாப்பிடாட்டி அடுத்த நாள் காலையில ரொம்ப வேகமாக பசி வந்துடும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்துல அந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லா வகையான அசுபாபுகளையும் இலகுவாக்கி தந்திருக்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் இலகுவாக்கி தந்தும் நாங்க பார்க்கலாம், அல்லாஹுடைய தீனுடைய வேலையை, அவனுடைய தீனுடைய கிதமத்தை செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நபி அவர்களுக்கு உதவியாக இருந்த சஹாபாக்களுக்கு பல வகையான சோதனைகள். சில வேளை மகன் முஸ்லிமா இருப்பாரு, வாப்பா காப்பிராக இருப்பாரு, சில வேளை மகள் முஸ்லிமாக இருப்பா, உம்மா காப்பிராக இருப்பாங்க, வீட்டுல வாப்பாவும் மகனும் இருப்பாங்க, வாப்பா முஸ்லீம் மகன் காபிர், உம்மாவும் மகளும் இருப்பாங்க, மகள் முஸ்லீம் முஸ்லீமா உம்மா காபிராக இருப்பாங்க. பலவிதமான தியாகங்களுக்கு மத்தியில தான் அந்த காலத்தில் அவர்கள் இந்த தீனை படித்தார்கள், படித்த தீனை மக்களுக்கு ஏற்றி வைத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த காலத்திலே சொன்ன மிகப்பெரிய ஒரு அறிவுரை என்ன, நான் ஒரு மார்க்கத்தை, நான் ஒரு தீனை, நான் ஒரு ஷரியாவை கொண்டு வந்திருக்கிறேன், அந்த தீனுக்குள்ள அந்த மார்க்கத்தில் உள்ள உங்களுடைய ஈருலகத்துடைய எல்லா வகையான பாக்கியங்களையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். உலகத்துடைய எல்லா கயிறுகளையும், ஆசிராவுடைய எல்லா வகையான கண்ணியங்களையும் சேர்த்து கொண்டு தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் வாழ வேண்டும், அந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும், மக்களையும் இந்த மார்க்கத்தை ஏற்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும், உங்களிடத்தில் அல்லது அந்த மக்களிடத்தில் இந்த முழுமையான தீன் வந்துவிட்டது என்றால் தீனின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடியது அனைத்தையும் சாதிக்கலாம். இந்த அநேகமானவர்கள் நினைக்கிறார்கள் எப்படி, பணம் வந்துட்டா பணத்தால சாதிக்கலாம், எனக்கு எப்படியாவது ஒரு எம்பி பதவி கிடைச்சா, மினிஸ்டர் பதவி கிடைச்சா நான் இன்னின்ன வேலைகள் எல்லாம் சாதித்துக் கொள்வேன் என்று கூறுவார்கள். ஆட்சியால சாதிக்கலாம், அதிகாரங்களால சாதிக்கலாம், வளங்களால பலங்களால சாதிக்கலாம் என்று உலகத்துல நாங்க பார்க்கலாம். மக்கள் ஒவ்வொரு வகையில கற்பனை செய்து அதை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வந்து சொன்னார்கள், தீன உண்டு பண்ணி கொள்ளுங்க, தீன் அது எல்லாருமே உண்டு பண்ணலாம், உலகத்துல எல்லோரும் அரசியல்ல ஈடுபடலாம், உலகத்துல எல்லோரும் ஆட்சியில ஈடுபடலாம், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வகையான தகமைகளும் திறமைகளும் தேவை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை எப்படி ரொம்ப இலகுவாக்கி காட்டினாங்கண்டா, இதுல யாரு வேண்டுமென்றாலும் ஈடுபடலாம். அவன் கண் தெரியாத அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், கண் தெரியாத ஒரு சஹாபி, ஆனால் தீனுக்காக பாடுபடுகின்றார், தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்குகின்றார். நபி அவர்கள் வெளியூர்களுக்கு சில வேளை போன நேரத்தில் நபி அவர்களுடைய நாயிபாக பிரதிநிதியாக ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாதவரை நபி அவர்கள் மதீனாவுடைய அதிகாரியாக பிரதிநிதியாக ஆக்கி சென்றிருக்கின்றார்கள். அது கண் தெரியாதவர்களாக இருக்கலாம், காலால் நடக்க முடியாத ஊனமுற்றவர்களாக இருக்கலாம், பல வகையான குறையுடையவர்களாக இருக்கலாம், எந்த வகையான நிறம் கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் இந்த தீனுக்குள்ளே இணைப்பதற்கு, தீனுக்குள்ளே கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்தார். அவர்களும் வந்து தன்னிடத்திலே உள்ள எல்லா வகையான திறமைகளையும் செலவு செய்கிறார்கள், எல்லா வகையான ஆற்றல்களையும் செலவு செய்கிறார்கள். அதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையில முழுமையான தீன் வந்து தோணும். அந்த முழுமையான தீன் வந்து நான் அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய குருபை, அல்லாஹுடைய மகத்தத்தை, அல்லாஹுடைய அன்பை நான் பெற்றுவிட்டேன் என்றால் நான் எதை நினைக்கிறேனோ அதை அல்லாஹ் நடத்தாக்கை காட்டுவான். நான் அல்லாஹை நினைத்தால் அல்லாஹும் என்னை நினைப்பான். முதலாவது அல்லாஹுடைய தியானம், அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய ஞாபகம் என்னிடத்தில் வரணும். நபி அவர்கள் இந்த அறிவுரையை கூறுகின்றார்கள். அதற்கு குர்ஆனுடைய ஆயத்துகளையும் அல்லாஹ் இறக்குகின்றான். நீங்க என்ன நினைங்க, நானும் உங்களை நினைப்பேன். ஹதீஸ் குதுசியில் வருகின்றது, இன் ஜக்கரனி ஃபீ நஃபிஹி ஜக்கர்த்துஹு ஃபீ நஃபி. நீங்க என்ன தனிமையில, நீங்க உங்களுடைய மனசுல தனிமையில் என்ன நினைத்தால் நானும் உங்களை தனிமையில நினைப்பேன். கூட்டத்தில் நினைத்தால் அதைவிட சிறந்த மலக்மார்களுடைய கூட்டத்தில் நான் உங்களை நினைப்பேன். உலகத்தில் பலர்கள் நாட்டுடைய தலைவர்களை, ஜனாதிபதிகளை, மன்னர்களை அல்லது அவர்களுக்கு உபகாரம் செய்தவர்களை அடிக்கடி நினைப்பார்கள். ஆனா நாங்க நினைக்கிற மாதிரி அவர்களை நினைக்கிறல்ல. பெரிய மட்டத்தில் உள்ளவர்கள், கீழ் உள்ளவர்கள் நினைக்கிறதும் இல்ல, கவனிக்கிறதும் இல்ல, பார்க்கறதும் இல்ல. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகின்றான், நீங்க என்ன நினைச்சா நானும் உங்களை நினைப்பேன். நீங்க தனிமையில நினைத்தா நானும் உங்களை தனிமையில நினைப்பேன். நீங்க ஒரு கூட்டத்தில் வைத்து நீ நினைத்தால் அதை விட சிறந்த கூட்டத்தில் நான் உங்களை நினைப்பேன். நீங்க ஒரு ஜான்பாருங்க, நான் ஒரு முலம் வருவேன். நீங்க ஒரு முலம் இல்லத்து பக்கத்தில் வாரீங்க, நான் ஒரு தாகம் வருவேன். நீங்க இடத்துல நடந்து வாரீங்க, நான் உங்களிடத்துல ஓடி வருவேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களுக்கு இந்த அல்லாஹுடைய குருபை, அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹுடைய அன்பை எவ்வாறு பெறலாம் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஸஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹ் உங்களுடன் சேர்ந்து விட்டான், அல்லாஹ் உங்களுடன் இணைந்து விட்டான் என்றால் நீங்க நினைக்கிறது அனைத்தையும் சாதிக்கலாம். நீங்க நல்லவர்களாக வாழ்ந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை பொறுப்பெடுப்பான். குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது, நல்லவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுக்குகின்றான். நீங்க நல்லவர்களாக மாறிட்டீங்க, நல்லவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். நீங்க அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக மாறிட்டீங்க, இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், பயப்படக்கூடியவர்களுடன் அல்லாஹ் இருக்குகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அல்லாஹுவை இறக்கினார்கள். அல்லாஹுடைய வல்லமைகள் என்ன, குதிரத்துகள் என்ன, சக்திகள் என்ன, கடந்த காலங்கள்ல அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவன் எப்படி எப்படி எல்லாம் உதவி செய்தான், அவனை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் பாதுகாத்தான், அவனை நிராகரித்தவர்களை அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் தண்டித்தான், அவனை ஏற்றுக் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் எந்தெந்த மாதிரியான அழிவுகளையும் சோதனைகளையும் கொடுத்தான். இந்த மாதிரியான நிறைய வரலாறுகள் குர்ஆன்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய உழைப்புல முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். இந்த தௌஹீதுடைய ஏகத்துவ பாடத்தை சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுக்கின்றார்கள். அதற்கு தூண்டுவ குர்ஆனுடைய ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆடுகளை ஏற்றக்கூடிய இடையர்களாக இருக்கலாம், ஏன் பெண்மணிகளாக இருக்கலாம். அல்லாஹ் இது ஒன்றே பிரித்து பார்க்கறதில்லை. இவங்க ஆம்பளையா, இவங்க பொம்பளையா, இவங்க நபியா அல்லது ரசூலா, இவங்க குறைஷியா இல்லையா, இவர்கள் வெள்ளையர்களா கருப்பர்களா, மனிதர்கள் பார்ப்பதை போன்று அல்லாஹ் இவைகள் எதையும் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அவனுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு என்னுடைய மஹப்பத் இருக்குது, மனிதனுடைய அடியானுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு என் மீது உண்டான தொடர்பு இருக்குது, என்னை எந்த அளவுக்கு நம்பி இருக்குகின்றான், என்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குகின்றது, அதை வைத்துத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடன் நடந்து கொள்கின்றான். அன இந்த பன்னி அப்தீபி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைப்பானோ நான் அப்படித்தான். நாங்கள் அல்லாஹுடன் நல்லெண்ணம் வைக்கின்றோம், அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி நம்புகின்றோம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கைவிட மாட்டான். கடந்த காலங்களுடைய பல வரலாறுகள், நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாராக இருக்கலாம், பெண்களில் யாரும் நபியாக வர முடியாது, ரசூலாக வர முடியாது, நபியோ ரசூலோ அவர்கள் ஆண்கள்ல மாத்திரம்தான் வரலாம், பெண்களில் யாரும் நபியாகவோ ரசூலாகவோ வர முடியாது. ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் என்ன செய்யறாங்க, ஏகத்துவத்திற்காக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த தீனுக்காக தியாகம் செய்கிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவி நினைத்திருந்தால் எப்படியான ஆடம்பரமான படுடோபமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஃபிரௌனுடைய எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம். ஆனால் அந்த பெண்மணிக்கு இந்த வெளிரங்கமான பதட்டத்துக்குரிய வாழ்க்கை விருப்பம் இல்லை. ஃபிரௌன் தன்னை பெரிய கடவுள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான், அதை அந்த பெண்ணை ஏற்றுக்கொள் அல்ல. அதற்கு மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக, மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை அல்லாஹுவாக இறைவனாக அந்த பெண்மணி ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால ஃபிரௌனுக்கு மிகப்பெரிய அவமானம். மற்றவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாக்கி பரவாயில்லை, ஆனால் என்னிடத்துல என்னுடைய வீட்டில் என்னோட சேர்ந்து வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கை துணைவியே என்ன ஏற்றுக்கொள்ளாட்டி அது மிகப்பெரிய அவமானம், அது மிகப்பெரிய ஒரு வகையான தலைக்குனிவு. அதனால ஃபிரௌன் பல வகையில முயற்சி செய்கின்றான் ஆசியா அம்மையாரை தன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கும்படி. அந்த பெண் அதற்கு இணங்குவதாக இல்லை. கடைசியில் அந்த பெண்ணே ரொம்ப பயங்கரமான முறையில் சோதிக்குகின்றான், சித்திரவதை செய்கின்றான். ஒரு ரூம்ல இருட்டறையில அடைத்து வைத்து சோதித்தா சித்திரவதை செஞ்சா பரவாயில்லை. பெண்மணிக்கு பாட புகட்டணும், இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து மற்றவர்களும் பயப்படணும். அல்லது பகிரங்கமாக மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒன்று கூட செய்து பெரிய ஒரு குழியை தோண்டி அந்த குடிக்குள்ள ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாரை போட்டு அதிலே பயங்கரமான விஷ கந்தக்களை போட்டு அந்த பெண்ணை சித்திரவதை செய்ய ஆரம்பிக்குகின்றான் ஃபிரௌன். அந்த நேரத்தில் தான் அந்த பெண்மணி கேட்ட துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். வபரபல்லாஹு மதலல் லில்லதீனா ஆமனு இம்ரஅத ஃபிரௌன் إذا قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين وضرب الله مثلا للذين آمنوا ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக நாங்க உங்களுக்கு குறிப்பிடுகின்றோம். இம்ராத் ஃபிரௌன் ஃபிரௌனுடைய மனைவிய, அந்த ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதனால அவர் ரொம்ப பயங்கரமாக சோதிக்குகின்றான். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்டதுல உனக்கு பக்கத்துல ஒரு வீட்டை எனக்கு கட்டி தருவாயாக. முதலாவது கேட்டது ஆ இவனிடம் இருந்து என்ன பாதுகாறு என்று முதலாவது கேட்கல, உனக்கு பக்கத்துல சொர்க்கத்தில் எனக்கு வீடு வேணும், உலகத்தில் நான் உன்னை நேசித்தேன், உலகத்தில் நான் உன்னை விரும்பினேன், உன்னுடைய மகத்தினுடைய கல்வி இருந்தது, உனக்காக நான் அனைத்தையும் அர்ப்பணம் செய்தேன், அதனால் எனக்கு ஆசிராவில் உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு ஒன்று வேணும். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், அந்த ஆசியா அம்மையார் முதலாவது கேட்டது குர்ப, அல்லாஹுடைய நெருக்கத்தை. உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை ஒன்று வேணும். இரண்டாவது அவனிடமிருந்தும் அநியாயக்காரர்கள அரசர்கள் அநியாயக்காரர்களிடமிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. அந்த பெண்மணிக்கு ஆசைகிறார்கள் கத்தீர் இபுனு கத்தீரல கூட இந்த ரிவாய் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரொம்ப பயங்கரமாக தன்னுடைய மனைவியை ஃபிரௌன் சோதித்துக் கொண்டிருக்கிறான். கடைசி நேரத்தில் அந்த பெண்மணி சிரிக்கின்றாள். சொன்னான் அவனுடைய வேலையாளர்கள்ட்ட, கேளுங்க பைத்தியக்காரி, நான் இவளை எப்படி எப்படி எல்லாம் சித்திரவதை செய்கிறேன், இவள் சிரிக்கிறா, இவளுக்கு என்ன நடந்துருச்சு கேளுங்க. அந்த பெண்ணிடத்துல கேட்ட நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னா, நான் என்னுடைய அல்லாஹ்கிட்ட இப்பதான் துஆ செய்றேன், அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனக்கு மறுமையில தரக்கூடிய, எனக்காக வேண்டி அல்லாஹ் ஆயத்தம் செய்திருக்கக்கூடிய அந்த மாளிகை எனக்கு முன்னால் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய பளபளப்பு, அதனுடைய ஜொலிப்பை நான் பார்த்துக் கொண்டு ஆனந்தத்தில் சிரிக்கின்றேன். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியில தான் நான் சிரிக்கின்றேன். உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம், யாராவது ஒருவர் நல்லவராக இருக்கிறார், அந்த நல்லவர் மரணிப்பதற்கு முன்னால குர்ஆனிலேயும் வருது, ஹதீஸையும் வருது, நல்லவர்கள் மரணிப்பதற்கு முன்னால அவர்கள் ஒதுங்கிற இடத்தை அல்லாஹ் காட்டிக் கொடுப்பான். அதனால சில நல்ல மனிதர்களுடைய ஜனாசாவை நாங்க போயிட்டு பார்த்தா சொல்லுவோம், முகம் ரொம்ப வெளிச்சம், முகம் ரொம்ப பிரகாசம், யாரையோ பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். மலக்குமார்கள் வருவாங்க, நன்மாராயம் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, அந்த சுபகோபனம், அந்த நன்மாராய செய்தியோட, அந்த சந்தோஷத்தோட அவர் ஒதுங்கிற அந்த சொருக்கம் அவருக்கு காட்டப்பட்டிருக்கும். அந்த இன்பத்துடன் மகிழ்ச்சியுடன் தான் அவருடைய ரூ அவரை விட்டு பிரிந்திருக்கும். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்களுடைய ஜனாதாவை பார்ப்பதற்கே பயங்கரம், அகோரமாக இருக்கும், விகாரமாக இருக்கும். ஏதோ ஒன்றை பார்த்து பயந்தவரை போன்று, அறந்தவரை போன்று அவருடைய முகம் காட்சி தரும். அது என்ன, அவர் ஒதுங்கிற இடம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகம் அவர்களுக்கு அவருக்கு காட்டப்பட்டிருக்கும். அதனுடைய பயங்கரம், அதனுள்ள அந்த பயங்கரத்தை பார்த்து, அவர் அதை பார்த்து பயந்த நிலையில தான் அவருடைய ரூஹ் போயிருக்கும். அதனால முகத்தில் ஒரு விகாரமான தோற்றம். அந்த பெண்மணி சொன்ன, இப்பதான் நான் அல்லாஹ்ட துஆ செய்தேன், அல்லாஹ் நான் ஒதுங்கிற அந்த இடத்த மாளிகை எனக்கு காட்டி தந்துட்டான், அதனுடைய பளபளப்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்து கொண்ட நிலையிலேயே அந்த பெண்ணுடைய ரூஹையும் அல்லாஹ் வாங்கி விடுகின்றான். கடைசியில பெரிய ஒரு பாறாம் கல்லை கொண்டு வந்து அந்த பெண்ணுடைய தலையில போடப்படுகின்றது. அந்த கல் விழுவதற்கு முன்னால அந்த பெண்ணுடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய இதனுடைய பெருமதி சஹாபாக்கள் விளக்கிக் கொள்கின்றார்கள், விளக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தீனுக்காக நீங்க தியாகம் செய்யுங்க, அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். உலகத்தை நாங்க பார்க்கலாம், மக்கள் எப்படி எப்படியான தியாகங்களை செய்கிறார்கள். மனைவிக்காக தியாகம், தன்னுடைய தாய்க்காக தியாகம், தன்னுடைய தகப்பனுக்காக தியாகம், தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டிய தியாகம், உலகத்தில் எத்தனையோ வகை வகையான தியாகங்கள். நீய நல்லதா பெருந்தா இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் தீனுக்காக எந்த தியாகம் செய்தாலும் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் நிச்சயமாக கூலிகளை வைத்திருக்கின்றான். சில வேளை நாங்கள் அல்லாஹுடைய பாதையில போவோம், நாங்கள் எல்லாம் பேச்சுகளை, படுக்கைகளை, வெடிங்களை தூக்கி கொண்டு போவோம். இஸ்லாம் அல்லாத ஒரு சிலர் எங்களை பார்த்து சில வேளை கதைகளை சொல்லுவாங்க. இஸ்லாத்துடைய சில விரோதிகள் எங்களை பார்த்து ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஏன், சில பேர் ஒரு சில இஸ்லாமியர்கள் கூட ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், நீங்க நடக்கிறீங்க, நீங்க அல்லாஹுடைய பாதையில போற நேரத்துல உங்களை ஒரு மாதிரியா பாக்கறாங்க. போற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வகையான தாகம் வருது, போற நேரத்தில் ஒரு வகையான சிரமம் வருது. இந்த ஒவ்வொரு தாகத்திற்கும், ஒவ்வொரு சிரமத்திற்கும் நாங்கள் உங்களுக்கு நன்மைகளை எழுதுவோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறேன். வீடுக்காக எந்த தியாகம் செய்தாலும் அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணா தோவில்லி மதீனா ذلك بأنهم لا يصيبهم ظمأ ولا نصب ولا مخمصة في سبيل الله ولا يطعون موطئا يغيظ الكفار ولا ينالون من عدو نيلا إلا كتب لهم به عمل صالح. مدينة بشولة ولوركل அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை விட்டும் தீனை விட்டும் பின்னால் ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தீனுக்காக போற நேரத்தில் நீங்களும் உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு போங்க. அல்லாஹுடைய பாதையில போற நேரத்தில் அவர்களுக்கு தாகம் வருது, வலா நசபும் சிரமங்கள் வருது, வலா மஹ்மசத்தும் கடுமையான பசி வருது, அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டை பார்த்து ஈமான் கொள்ளாதவர்கள், விசுவாசம் கொள்ளாதவர்கள் இவர்களுடன் கோபம் கொள்கின்றார்கள். அந்த கோபத்தின் மூலமாக எதையாவது செஞ்சிடுறாங்க. சில வேலை எங்களோட தொப்பிகளை பிடிச்சு கலத்திடுவாங்க, சில வேலை எங்களோட ஆடைகளை பிடிச்சு இழுப்பாங்க. அல்லாஹ் பாதுகாத்தோனும் பக்கத்து நாடுகளை நாங்க பார்க்கலாம். இஸ்லாமியன் என்பதற்காக வேண்டிய எந்த வகையான சோதனைகள், எத்தனையோ முஸ்லிம் வாலிபர்கள், இஸ்லாமிய வாலிப பெண்கள், இஸ்லாத்தை விரும்பாதவர்கள், முஸ்லிம் என்பதற்காக எத்தனையோ வகை வகையான சோதனைகள் அல்லாஹ் கூறுகின்றான். அடும்பி நெய்லன், உங்களோட விரோதிகளின் மூலமாக உங்களுக்கு எந்த வகையான சோதனைகள் வந்தாலும் சரி, இல்லா குத்திபதவும் அமலும் சாலி, அவைகள் ஒவ்வொன்றுக்கு பகரமாக சாலிஹான அமல் செய்த நன்மை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதனால் நாங்க யாரும் மனம் தளர்றல்ல. தீனுடைய வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஏதாவது எதிர்ப்புகள் வருது, பிரச்சனைகள் வருது, சோதனைகள் வருது, யாராவது எப்படி எப்படியா எதையாவது வார்த்தைகளை கொத்திடுவாங்க. அந்த நேரத்தில் நான் நினைக்கணும் இல்லைகள் எல்லாத்திற்கும் எனக்கு நல்ல அமல் செய்த சாலிஹான அமல் செய்த நன்மை கிடைக்குகின்றது. அவர்கள் ஒரு சின்ன செலவை செய்தாலும் சரி, ஒரு பெரிய செலவை செய்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளத்தாக்க ஒரு பாதைய ஒரு வீதிய கணக்கு போனாலும் சரி, அவைகள் ஒவ்வொன்றுக்குரிய முழுமையான கூலிகளை நாம் உங்களுக்கு தருவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இருக்கிற என்னென்ன இருக்குதோ அது அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்யுங்க. வாலிபர்கள் வாலிபத்தை செய்தாங்க, செல்வந்தர்கள் செல்வத்தை செய்தார்கள், அதாவது அறிவுள்ளவர்கள் தன்னுடைய அறிவை தீனுக்காக பயன்படுத்தினார்கள், உடல் ஆற்றல் திறமைகள் உள்ளவர்கள் அதை தீனுக்காக செலவு செய்தார்கள். யாரிடத்தில் என்னென்ன இருக்கதோ அவைகளை அல்லாஹுடைய தீனுக்காக நீங்க செலவு செய்வீங்கண்டா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முஜாஹதாவை உங்களுடைய தியாகத்தை வீணாக்க மாட்டான், அதற்குரிய முழுமையான கூலிகளை தருவான். அதனால்தான் நாங்க பார்க்கலாம் சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு, இங்கு நாங்க பார்க்கலாம் உலகத்தில் எதிரெதிரையோ போட்டி, பணம் சம்பாதிப்பதில் போட்டி, வீடு கட்டுவதில் போட்டி, வாகனங்கள் வாங்குவதில் போட்டி, திருமணம் செய்வதில் போட்டி. நீங்க 1 மில்லியன் நான் 2 மில்லியன், நீங்க 2 மில்லியன் நான் 4 மில்லியன், உங்களால் ஏழுமா என்னால் ஏழுமா. இங்கு நாங்க பார்க்கலாம் உலகத்தில் எதிரெதிரையோ போட்டி நடக்குது. அல்லாஹு அக்பர், சஹாபாக்களுடைய போட்டி, விட்டு கொடுப்பதில் போட்டி, பசியில இருப்பதில் போட்டி, அல்லாஹுடைய பாதையில உயிரை கொடுப்பதில் போட்டி, வாப்பாவுக்கும் மகனுக்கும் மத்தியில போட்டி என்ன, யாரு ஜிஹாத்ல யுத்தத்துல கலந்து கொள்றது. அதுல ஜாபிர் ஹதரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் வாப்பாவும் மகனும், ஹதரத் அப்துல்லா சொல்றாங்க, மகன் எனக்கு அனுமதிச்சாங்க இந்த இந்த யுத்தத்துல நான் கலந்து கொள்றேன், நீங்க அடுத்த யுத்தத்துல கலந்து கொள்ளுங்க. மகன் கூறுகின்றார், வாப்பா இதன் மூலம் கிடைக்கிறது சொருக்கமா இல்லாம வேற ஏதாவது இருந்தா உங்களுக்கு நான் தெரிவு செய்வேன், உங்களுக்காக நீ விட்டு தருவேன், ஆனா கிடைக்கிறது சொருக்கம், அதனால விட்டு தரேனா. அப்பாவும் சொல்றாங்க, மகனும் சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேருமே அல்லாஹுடைய பாதையில கலந்து கொள்ளணும். ஒரே ஒரு கவசம் இருக்குது, நானாவுக்கு தம்பிக்கு மத்தியில போட்டி, அதர சமரிதனோட சத்தா போட்டி, அணிந்து கொண்டு வாங்க நான் வெறும் மேலே. ஏன் எங்களுக்கு கவசம் அணியவும் அனுமதி இருக்குது, கவசம் அணிஞ்சு அதற்குரிய பாதுகாப்பு எடுத்துக் கொள்ளலாம், பயிற்சிகள் எடுத்துக் கொள்ளலாம், அதற்கும் அனுமதி இருக்குது. ஆனா ரெண்டு பேருமே போட்டி என்ன, அல்லாஹுடைய பாதையில் எனக்கு ஷஹாதத் கிடைக்கணும், நான் ஷஹீதாகணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாகுவதனுடைய ஃபதாயில்கள் அந்த சிறப்புகளை கூறுகின்றார்கள். அதனால இன்றி உயிரை பாதுகாப்பதில் போட்டி, அன்பு உயிரை கொடுப்பதில் போட்டி, இன்று உலக விடயங்களுக்காக செலவு செய்வதற்கு போட்டி, அன்று ஆகிரா உள்ள அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதற்கு போட்டி. அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்தோணும் உண்டு. அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பல கட்டங்களை முயற்சி செய்தாங்க, ஆனால் முடியவே முடியல. ஒரே ஒரு கட்டத்துல தபூக்ல நபி அவர்கள் பணம் சேகரித்துக் கொண்டிருக்கிறாங்க, பொருள் சேகரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள், இன்றையாவது இன்றைய தினமாவது நான் அபூபக்கரை முந்தி விடணும். அதனால வீட்டில் உள்ள வீட்டில இருந்ததுல எல்லா பொருள்கள்ல நே பாதி எடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த காலத்துல மாதிரி எங்கட வீடுகள், இந்த காலத்துல எங்கட வீடுகள் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இல்ல. அந்த காலத்துல வீடுகள் என்ன இருக்கும், அவர்கள் பாதிக்கிற ஒரு ஆடை அல்லது ரெண்டு ஆடை, அவர்கள் படுக்கிற ஒரு விரிப்பு, அவர்கள் போத்துற ஒரு விரிப்பு, அவர்கள் சாப்பிட்ட ஒன்று ரெண்டு பாத்திரங்கள், அந்த காலத்தில் அவர்களுடைய வீட்டு சாமான்கள் அப்படித்தான் இருந்தது. அவ்வாறு தான் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்த சாமான்ல சரிபாதி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேள்வியும் வித்தியாசமான கேள்வி. அதற்கு உமர்கிட்ட, உமர் நீங்க எதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டிருந்தா அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஜெயித்திருப்பாங்க, அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தோற்றிருப்பாங்க. ஆனால் நபி அவர்கள் கேட்ட கேள்வியிலேயே அதற்கு உமர் தோற்கிறாங்க, அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வெற்றிடுறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மாதா தரக்கலி அஹலிக்க, உமர் உங்களோட குடும்பத்திற்கு நீங்க எதை விட்டு விட்டு வந்தீங்க? சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் கொண்டு வந்த மாதிரி இதே மாதிரி ஒன்றை விட்டுட்டு வந்தேன். 50% என்னுடைய வீட்டுல இருந்ததுல சரி பாதி நேர் பாதிய இங்க கொண்டு வந்தேன், மறுபாதிய வீட்டுல விட்டுட்டு வந்தேன். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், தரஸ்துல்லாஹ ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும்தான் விட்டுட்டு வந்தேன். வீட்டில் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். வீட்டில் இருந்த பாயோ, பெட்ஷீட்டோ, தலையணையோ, ஊசியோ, செருப்போ, பாத்திரமோ, வீட்டில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் 100க்கு 100 நான் கொண்டு வந்துட்டேன். நான் விட்டுட்டு வந்தது தரக்குள்ளாக வரசூல், நான் அல்லாஹ் விட்டுட்டு வந்தேன், அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டுட்டு வந்தேன். அந்த நேரத்தில் தான் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் என்னால் எப்பவுமே முன்பே இயலாது, நான் பல சட்டங்களை முயற்சி செய்து பார்த்தேன், ஆனால் அவர் என்னை விட எதில் அந்த போட்டி, பணத்தை பாதுகாப்பதில் சேகரிப்பதில் போட்டியா? இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதில் போட்டி. இன்றைக்கு நானும் நீங்களும் செய்யறோம் கொஞ்சம் தான். செலவேல 100 இருந்தா அதுல 10, 1000 இருந்தா அதுல 100, 1,00,000 இருந்தா அதுல 1,000, 2,000. நாங்க எத்தனை 100க்கு 1, 100க்கு 2 தான் நாங்கள் ஒரு செலவு செய்கிறோம். ஆனால் அந்த அவர்களுக்கு எப்படி நம்பிக்கை தான் 100க்கு 100. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 100க்கு 100, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு 100க்கு 50, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு சில கட்டங்களில் 100க்கு 50, ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு 100க்கு 100 செலவு செய்தாங்க. ஹயாத்து சஹாபாவோட வருது ஒரு சரித்திரம் உண்டு. ஒரு செலவை என்ன செய்யறாங்க, ஒரு யாத்தகன் வாராரு, வந்து ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட யாத்தகம் கேட்கிறாங்க. தன்னுடைய ஒரு மகன் அனுப்பி வச்சாங்க, போய் உம்மா பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏதாவது இருந்தா வாங்கி கொண்டு வந்து இந்த யாத்தகனுக்கு கொடுத்துடுங்க. மகன் போய் கேட்கிறாரு, இப்படித்தான் பாப்பா கேட்டாங்க, இந்த யாத்தகனுக்கு கொடுப்பதற்கு கேட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது கொடுப்பதற்கு கேட்டாங்க. அதர பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், பாப்பாட்ட சொல்லுங்க, கோதுமை மாவு வாங்குவதற்காக அவர்கள் தந்த அந்த 6 திரகமை தவிர வீட்டில் வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு 6 எங்கள்கிட்ட இருக்கு, இந்த 100, 200 நத்தில் நாங்கள் அங்கெங்கெல்லாம் போட்டு வச்சிருப்போம். அதுங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஒரு கணக்கே இல்லை. பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், வாப்பாட்ட சொல்லுங்க, கோதுமை மாவு வாங்குவதற்கு தந்த 6 திரகத்தை தவிர வேற ஒன்றுமே இல்ல. அலி ரழியல்லாஹு அன்ஹுவோட நம்பிக்கையை பாருங்க. சொன்னாங்க, அந்த 6 போய் எடுத்துக்கொண்டு வாங்க, அந்த 6 திரகமையும் போய் கேட்டுக்கொண்டு வாங்க, வந்து ஆறு கிரகத்தை அந்த யாசகனுக்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள். ஒரு மூமினுடைய ஈமான் எதுவரைக்கும் பரிபூரணம் ஆகாது என்றால் அவனுடைய கையில உள்ளதை விட அல்லாஹ்வுடைய கஜானாவில் உள்ளதன் மீது நம்பிக்கை வராதோ அதுவரைக்கும் அவருடைய ஈமான் பரிபூரணமாக ஆகாது. உங்களோட கையில உள்ளதை விட அல்லாஹ்வுடைய கஜானாவின் மீது உங்களுடைய உம்மாவுக்கு நம்பிக்கை வரவும் அப்படி வந்தால்தான் ஈமான் பரிபூரணமாக ஆகும். உங்களோட உம்மாட்ட போய் சொல்லுங்க. அந்த ஆறு கிரகமையும் வாங்கி அந்த யாசகருக்கு கொடுத்து விடுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில் அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். திடீர்ந்து ஒரு ஆள் ஒரு ஒட்டகத்தோட வாராரு. வந்து ஹஜ்ரத் அலிட்ட கேட்டாங்க, அலி இந்த ஒட்டகத்தை வாங்குறீங்களா? இந்த நில எப்படி பிஸ்னஸ்? அல்லா உலகத்தை எப்படி வசப்படுத்தி கொடுக்கிறான்? வியாபாரத்தில் அல்லா எப்படி எப்படி எல்லாம் பறக்க செய்கின்றான்? நம்பிக்கையும் இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக செயல்பட்டார்கள், அமல் செய்தார்கள். அவர்களுடைய சின்ன சின்ன உழைப்பள முயற்சியில அல்லா எப்படி எப்படி பறக்க செய்கின்றான்? அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஆள் ஒரு ஒட்டகத்துடன் வருகிறார். வந்து கேட்டார், யா அபல் ஹசன், அதனுடைய தந்தை அலி, இந்த ஒட்டகத்தை வாங்குறீங்களா? யாசகனுக்கு கொடுத்த பணம் இல்ல, வீட்டுல மாவு வாங்க பணம் இல்ல, ஆனா கேக்குறாங்க எப்படி இப்ப வியாபாரம் அல்லா எப்படி பறக்க செய்திருக்கிறான்? கேக்குறாங்க அதரத் அலி எவ்வளவுக்கு விற்பீங்க? அவர் சொல்றாரு, நான் இதை 240 கிரகமுக்கு விற்கிறேன். அதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரைட், உங்களுக்கு இதை நான் வாங்கிட்டேன், நீங்க இங்க கட்டிட்டு போங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்னிடத்துல பணத்தை வாங்கிக்கோங்க. அவர் விற்றவர் போனாரு. கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு ஆள் வந்தார். ஹஜ்ரத் அலி அவரை அதாவது எழுப்பி சொன்ன நேரத்தில் விட்டு போகவே இல்லை. எப்படி அல்லாஹ் அனுப்புறான்? விற்கிறவரையும் அனுப்புறான், வாங்குறவர்களையும் அனுப்புகின்றான். அதனால நாங்க கண்மூடித்தனமா இல்ல. ஆனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நம்பிக்கையை பாருங்க. அவர்கள் தொழில் வியாபாரமும் செய்தாங்க, பஜாருக்கு போனாங்க, மார்க்கெட்டுக்கு போனாங்க. ஆனால் சில தியாகங்களின் மூலமாக அல்லாஹ் எப்படி உலகத்தை இலகுவாக்கி கொடுக்கிறான்? கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வராரு. வந்து ஹஜ்ரத் அலிட்ட கேட்டேன், இது யாருடைய ஒட்டகம்? என்னுடைய ஒட்டகம். விற்கிறீங்களா? ஆம் விற்கிறேன். எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 300 திரகமுக்கு விற்கிறேன். ரைட், உடனடியா 300 திரகமா கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒட்டகத்தை விற்றவர் வந்தாரு, அவருக்கு 240 திரகமா கொடுத்தாங்க. மீதமுள்ள பேலன்ஸ் 60 திரகம அதே மகன்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, உங்களோட உம்மாட்ட போய் கொடுங்க, உங்களோட உம்மாட்ட சொல்லுங்க, என்னுடைய அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. என்னுடைய அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்க ஒன்றை செஞ்சீங்கன்னா நான் 10 தருவேன். இப்ப தான் உங்களோட உம்மா 6 கொடுத்தாங்க, அதற்கு பகரமாக அல்லாஹ் 60 தந்துட்டான். யாராவது ஒன்றை செய்தால் அதற்கு 10 நாங்கள் கொடுப்போம். ஆக குறைந்தது 10, அல்லாஹ் நாடினால் 100, அல்லாஹ் நாடினால் 700. வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அதே போல பன்மடங்கு கொடுப்பான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழமையில சஹாபத்துல கருபியாவுல வளர்ந்த சஹாபாக்களுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதில் போட்டி போட்டாங்க, உயிரை கொடுப்பதில் போட்டி போட்டாங்க, வெட்டப்படுவதில் போட்டி போட்டாங்க. பெரியவர்கள் பெரிசா செய்யறாங்கண்டா, சிறியவர்கள் சிரிசா செய்யறாங்க. அதே தபூக்குடி யுத்தம் என்று நினைக்கின்றேன். தூரமான பிரதேசம், நபி அவர்கள் பணத்தையும் சேர்ப்பாங்க, பேரீட்டம் பழங்களையும் சேர்ப்பாங்க. அவங்களோட மெயின் உணவு பேரீட்டம் பழம் தான். நிறைய உம்ராவுக்கு போறவங்க நீங்க பாத்திருப்பீங்க, ஹரம் ஷரீஃபில் ஏத்திகாப்ல இருப்பாங்க. இஃப்தாருக்கும் மிச்ச பழம் தான், சஹாருக்கும் மிச்ச பழம் தான். நாங்க தான் எங்களுக்கு இஃப்தாருக்கு எத்தனையோ வகை வகையான உணவுகள், சஹாருக்கு எத்தனையோ வகை வகையான உணவுகள். அவர்களுடைய மெயின் உணவே என்ன? பேரீட்டம் பழம். அரபு ஜமாத்துகள் முந்தியெல்லாம் வரும்போது ஈத்த பழங்களை கிலோ கணக்கில் கொண்டு வருவாங்க. அவர்கள் திடீரென்று திங்கள் வியாழ நோம்பு பிடிப்பாங்க, சாப்பிட்டு அந்த பேரீட்ட பழத்தை சாப்பிட்டு நோன்பு. அது அவர்களுடைய மிகப்பெரிய உணவு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்காக அந்த பேரீட்ட பழங்களை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல 4000 திர்ஹம் இருந்துச்சு, 2000 திர்ஹம் அல்லாஹ்வுடைய பாதையில, 2000 திர்ஹம் என்னுடைய குடும்பத்திற்கு நான் விட்டுட்டு வந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். بارك الله لك فيما انفقت وبارك الله لك فيما امسكت لاهلك. நீங்க அல்லாஹுடைய பாதையில எதை செலவு செய்வீங்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. நீங்க கூட குடும்பத்திற்கு எதை விட்டு விட்டு வந்தீர்களோ அதிலேயும் அல்லாஹ் பரக்க செய்வானாக. அவர்கள் தெரிந்ததில் நீர் பாதி நாலாயிரத்துல 2000 அல்லாஹுடைய பாதையில 2000 அவருடைய குடும்பத்திற்கு. இதை ஒரு சஹாபி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹதரத் அபு அகீம் என்று நினைக்கின்றேன் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு. அவர் பார்க்கிறாரு, நானும் ஏதாவது செய்யணும். வசதியான அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செய்யறாரு, ஆனா என்கிட்ட அவ்வளவு பெரிய வசதி இல்ல. ஆனா நானும் ஏதாவது சின்ன அடிப்படையாவது செய்யணும். அல்லாஹ் அந்த தொந்திக்கு அளவை பார்க்கறது இல்ல. எங்கட உள்ளத்தில் உள்ள அந்த நீயத்தை, கல்பில் உள்ள அந்த இஹ்லாஸ, கல்பில் உள்ள அந்த எண்ணத்தை தான் பார்க்கின்றான். அதனால தான் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வெற்றினாங்க பொருள் குறைவு, ஆனா 100க்கு 100. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அபு அகீல் ரழியல்லாஹு அன்ஹு அதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, முழு இரவும் கூலி வேலை செய்யறாங்க. அந்த காலத்துல கூலி வேலைண்டா என்ன, கிணத்திலிருந்து தண்ணீரை இறைத்து இறைத்து பெரிய தோட்டங்கள் உள்ள அந்த மரங்களுக்கு ஊற்றுவது. ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றினா இவ்வளவு பெரிய பலம் உண்டு. ஒரு அளவுண்டிறைச்சு முழு இரவும் கூலி வேலை செய்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட 4 மரைக்கால் பெரிய பலம் கிடைக்குது. அது அடுத்த நாள் காலை எழுந்துட்டு கொண்டு வராங்க, யார சூழல்லா, என்னுடைய நேத்திரவனுடைய முழு சம்பாத்தியம் இந்த 4 மரைக்கால் பெரிய பலம். அந்த 4 மரைக்கால்ல 2 மரைக்கால் அல்லாஹுடைய தீனத்தாக, 2 மரைக்கால் பேரீச்ச பழத்தை நான் என்னுடைய ஃபெமிலிக்காக, என்னுடைய ரப்புக்கு 2 மரைக்கால், என்னுடைய ஃபெமிலிக்கு 2 மரைக்கால், நபி அவங்க ஹதரத் அப்துல் ரஹ்மானுடைய நாவுக்கு துவா செய்த மாதிரி இவர்களுக்கு துவா செய்து இவர்களுடைய அந்த 2 மரைக்கால் ஒரு 4.5 கிலோ 5 கிலோ வரும். சொன்னாங்க, மலை மாதிரி துமித்து வைக்கப்பட்டிருக்குது உங்களோட பேரீச்ச பழங்களை. இந்த பேரீச்சம் பழம் துமித்து வைத்திருக்கக்கூடிய பழங்கள் அப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விடுங்க. என்னுடைய பரக்கத் எல்லாத்துக்கும் வந்து சேரணும். நபி அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. எங்களுடைய முழு இரவுடைய சம்பாத்தியத்துல பாதியை தந்து விட்டார். அந்த நேரத்திலையும் முனாபிக்கீன்கள் இருந்தாங்க, ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கிறாங்க. நல்ல வேலை செய்யும் போது அது சில நேரத்துல சுத்தி காட்டுவாங்க, இவருக்கு தேவையா, இவருக்கு இப்படி தேவையா, இவர் இப்படி செய்யணுமா, இவர் இப்படி போகணுமா. நபியுடைய காலத்துல கூட இருந்தாங்க, நபி அவர்களை கூட சுத்தி காட்டினாங்க, நபி அவர்களுக்கு கூட குறை சொன்னாங்க, நபி அவர்களுக்கு கூட பல வகையான கதைகளை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா பேராறு கதை சொன்னாங்க, முஹம்மத் உங்களுக்கு சந்ததியே இல்ல, உங்களுக்கு ஆண் சந்ததியே இல்ல. அவர்களுடைய பிறந்த எல்லா ஆம்பளை பிள்ளையும் மரணித்துகின்றது. நபி அவங்களுக்கும் ஆசை உண்டு, ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டிருந்த எவ்வளவு நல்லம். ஆனா அப்புடைய ஏற்பாடு, நபி அவர்களுடைய எந்த ஆம்பளை பிள்ளையும் அவர்கள் வளரல, சின்ன சின்ன பிள்ளையிலேயே மரணித்து விட்டது. அதனால தான் அதர ஜெயித ரபி அல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய சொந்த புள்ள மகன் எடுத்து வளர்த்தாங்க, ஜெயிதை வளர்ப்பு மகனாக எடுத்துக் கொண்டாங்க. அவர்களுடைய மகன் ஹதரத் உசாமா பேரன வளர்ப்பு புள்ளையா எடுத்துக் கொண்டாங்க. இந்த அளவுக்கு இந்த ஹதரத் உசாமாவை நேசிப்பார்கள் என்றா, நபியுடைய ஒரு தொடையில ஹசன் என்றா மறுத்துடையில ஹதரத் உசாமா ரபி அல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. சொந்த பிள்ளையாக இருக்கலாம், வளர்ப்பு பிள்ளையாக இருக்கலாம், ரெண்டு பேரையும் வித்தியாசமா பார்க்கல. சில நேரங்களில் ரெண்டு பேரையும் தன்னுடைய நெஞ்சுடன் இணைத்து அல்லாஹும்மா இன்னி உஹிப்புஹுமா வஅஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் நான் நேசிக்கின்றேன், யா அல்லாஹ் நீயும் நேசிப்பாயாக. அதர ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சொந்த புள்ள மாதிரி நபியர்கள் வளர்த்துகின்றார்கள். அந்த காலத்துல தான் ஒரு ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருந்துச்சு, வளர்ப்பு மகனுடைய மனைவி திருமணம் முடிக்கலா. ஒரு தவறான கண்ணோட்டம், தவறான சம்பிரதாயம். என் வளர்ப்பு மகனை சொந்த மகன் மாதிரி, வளர்ப்பு மகனுடைய மனைவி மருமகள் எங்களுடைய சொந்த மகனுடைய மனைவி மாதிரி ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இல்லாமலா தோணும். அப்ப குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகின்றான், உதுஉஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அஸ்தத் இன்தல்லாஹ். உங்களுடைய குழந்தைகளை அவர்களுடைய பாப்பாமார்களுடைய பெயர்களை சொல்லி அழையுங்க. ஆரம்பத்தில் அழைச்சாங்க, சொன்னாங்க உங்களோட வளர்ப்பு பிள்ளைகளை ஆலிசாந்து சொல்லி அழையுங்க, உங்களோட அவர்களுடைய உண்மையான பாப்பாவுடைய பெயரை சொல்லி அழையுங்க. சில நேரத்தில் பாப்பாமார் நாங்க பார்க்கலாம், சில வேளை பாப்பா மதம் மாறிடுறாரு அல்லது உம்மா மதம் மாறிடுறாங்க. ஆனா நாங்க உம்மா உம்மா தான், பாப்பா பாப்பா தான். அவர்கள் வேற மதத்தில் இருந்தாலும் பாப்பா பாப்பா தான், உம்மா உம்மா தான். ஆனா அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஜைதை தன்னுடைய சொந்த மகன் மாதிரி பார்த்து கொண்டிருந்தாங்க, ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. அதனால அதை இல்லாமலாக்குவதற்கு தான் குர்ஆனுடைய ஆயத், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய எந்த பெரிய ஆண்களுடைய தந்தையும் இல்லை. ஏன் ஆம்பளைக்குள்ள பெருசா எதுவுமே இல்ல, ஜெய்தபுன் ஹாரிசா வளர்ப்பு மகன் சொந்த மகன் இல்ல. அதனால தான் அவரை ஜெய்த ரபியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை அவர்கள் தலாக் சொல்லி விட்டதற்கு பின்னால அவர்களுடைய திருமணத்தை அல்லாஹ்வே நபி அவர்களுக்கு செய்து வைக்கின்றான். அதரை ஜெய்னப் ரபியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணம் உலகத்துல அதரை ஜெய்னப் ரபியல்லாஹு அன்ஹா அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஏதாவது பேச்சு வந்தா சொல்லுவாங்க, உங்களோட எல்லாருடைய திருமணமும் பூமியில தான் நடந்துச்சு, என்னுடைய திருமணம் மட்டும் வானத்துல நடந்துச்சு. உங்களோட எல்லோருடைய திருமணத்தையும் உலகத்தில் உள்ள உங்களுடைய பாப்பாமார்கள் தான் முடிச்சு வைத்தாங்க, ஆனால் என்னுடைய திருமணத்தை மட்டும் ரப்புல் ஆலமீனாக்கி அல்லாஹ் செய்து வைத்தான். ஏன் குர்ஆன்ல ஆயத்து வருது, பலம்மா பலா செய்தும் மின்ஹா வதரன் ஜவ்வஜ்னாகஹா லிகை லா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபி அஸ்வாஜி அத்ஹியாயிஹிம் இதா கதௌ மின்ஹுன் வதரா. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்து அதற்கு பின்னால் அந்த பெண்ணை விட்டு விட்டதற்கு பின்னால தலத்தனை விட்டதற்கு பின்னால அந்த பெண்ணை நாமே உங்களுக்கு திருமணம் முடித்து தந்தோம். இந்த ஆயத் இறங்கிய உடனே நபி அவங்க நேரா செய்யினபடி வீட்டுக்கு போறாங்க. ஆல்ரெடி முடிஞ்சு நிக்கா, அந்த நிக்காஹுடைய பயன் பூமியில உலகத்தில் நடக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன் அல்லாஹ் நிக்காஹை செய்து விட்டான். அதனால் நேரா அதற்கு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போய் அதற்கு ஜெய்னபுடன் வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, அதற்கு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமண வலிமாவை மட்டும் நபி அவங்க கொஞ்சம் விசேஷமா கொடுத்தாங்க. விசேஷம் என்ன, ரொட்டி சுட்டு ரொட்டி சமைச்சு ஆடு அறுத்து சஹாபாக்களுக்கு விருந்து போட்டாங்க. அப்படின்னு மற்றவர்களுடைய விருந்து எப்படி, அதை விட குறைவு தான். அதுல சபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க கைபரில் வச்சு. கைபர் யூதர்கள் வாழ்ந்து கொண்ட பிரதேசம், வாழ்ந்து கொண்டிருந்த பிரதேசம். அங்க அதர சபியாவை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்மணியை செய்தியாக பிடித்து அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால அதர சபியாவை நபி அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்ததற்கு பின்னால வலிமா கொடுக்கணும். போர் முனையில யுத்த காலத்தில் எந்த ஏற்பாடு செய்யறது, நபியுடைய குடும்பத்தில் உள்ள முக்கியமான பெண்மணிகள் வந்து சொன்னாங்க, யார சூழல்லா சஃபியாவோட நீங்க சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க, அதனால சஃபியாவுக்கு நீங்க என்ன செய்யணும், திருமணம் முடித்து சஃபியாவுக்கு நீங்க வலிமா கொடுக்கணும். அதரத்துல சூழல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கொடுப்போம். ஒரு வெள்ள விரிப்பு பிடவையை விரித்து வைத்து சஹாபாக்கள்கிட்ட சொன்னார்கள், உங்கள்ட்ட என்னென்ன இருக்குதோ உணவு பண்டங்கள் தீன் பண்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல போடுங்க. ஜிஹாது போனவங்கள்ட்ட என்ன நினைக்கும், வெளிச்சம் பழங்கள் ரொட்டி துண்டுகள் ஈச்ச பழங்கள் சீஸ் பட்டர் கொழுப்பு கட்டிகள் இது தான் அவங்களுக்கு இருக்கும். அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த வெள்ள புடவையில போடுறாங்க. அதை எல்லாத்தையும் துண்டு துண்டாக்கி தூள் தூளாக ஆக்கி மிக் பண்ணி பல்க் பண்ணி சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், குழு வலி மத்த உண்மைக்கும் உங்களோட உம்மாவுடைய வலிமா சாப்பிடுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படியும் வலிமாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால சமைத்த உணவு தான் கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்ல. ஆக நல்லது சிறந்தது அதுல அப்துல் ரஹ்மான் அவுப்புக்கு சொன்னார்கள், அவனின் வலோபிசார் ஒரு ஆட்டையாவது அடுத்து வலிமா கொடுங்க. எங்கள்கிட்ட வசதி இல்ல, நாங்க ஸ்வீட்ஸ் கொடுத்தோம்,
எங்கள்கிட்ட வசதி இல்லை, நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம், பரவாயில்லை, ஒரு சந்தோஷத்துல வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு ஏதாவது கொடுத்து அவர்களை வரவேற்கிறது. அவர்களுக்கு கொஞ்சம் விசேஷமான விருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வார சகாபாக்கள் அவசரமா போறாங்க, இல்ல வந்தவர்கள் அங்கேயே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்பவும் எங்களை சில பழக்கங்கள் இருக்குது, எத்தனை விருந்து போறது ராவு 9 மணி 9:30 அங்க விருந்து வைக்கிறது சில வேலை 10:30 அதற்கு பின்னால் அவங்க சாப்பிட்டு கொண்டு பேசி கொண்டு கதைச்சு கொண்டு என்ன சொல்ற இல்ல உடனே போகக்கூடாது தானே. அதனால ராவு 11 மணி வரை 12 மணி வரைக்கும் பேசி கொண்டிருந்துட்டு கதைச்சு கொண்டிருந்துட்டு போனா அந்த வீட்டாள்கள் சாப்பிடுற இல்லையா, அவங்க கிளீன் பண்ற இல்லையா, அவங்க சுத்தம் செய்யற இல்லையா, அவர்கள் காலையில எதிர்க்கு எழும்புற இல்லையா, போன நாங்களே ஒரு நேரகாலத்தோட எழும்புற இல்லையா. அதனால சில சஹாபாக்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் இப்பொழுதும் ஆயத்தை இறக்குகின்றார், فَإِذَا تَعِنْتُمْ فَانْتَشِرُوا وَلَا مُسْتَأْنِسِينَ لِحَدِيثٍ நீங்க சாப்பிட்டீங்க அவசரமா எழுப்பி போயிருந்த அங்க வெறும் பேச்சுக்கள்ல வீணான கதைகள்ல பேசிக்கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்காதீங்க. எப்படியான வழிகாட்டுதல், விருந்தூட்டுக்கு போனாலும் நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், விருந்து வைத்தவங்களுக்கு போனா எவ்வளவு சீக்கிரமா நீங்க வெளியில வரணும். பயத்தையும் அவர் வெட்கப்படுவார் உங்கள்கிட்ட. எப்படி சொல்றது, எங்களுடைய வீட்டுக்கு வந்தவர்களை நீங்க சாப்பிட்டா தெரிஞ்சிருந்த போங்கன்னு சொல்லுமா, பயஸ்தாயி நிற்கும், அவர்கள் வெட்கப்படுவார்கள். வல்லாஹு லா யஸ்தாயி மினல் ஹக், ஆனால் உண்மையை சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். சாப்பிட்டீங்கண்டா கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்துட்டு அவசரமா நீங்க போய் விடுங்க. அந்த வரலாறு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். நாங்க எதை சொல்லி கொண்டு வரோம் என்றா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்துல ஹதரத் அபு அகீல ரழியல்லாஹு அன்ஹு அம்ம ரெண்டு கவலம் ரெண்டு மறைக்கால் பேரீச்சம்பழத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க வீட்டுல விச்சிட்டு வந்ததுலையும் அல்லாஹ் பறக்க செய்வானாக, இங்க கொண்டு வந்ததுலையும் அல்லாஹ் பறக்க செய்வானாகண்டு துவா செய்த நேரத்துல அங்கேயும் சில முனாஃபிகீன்கள் குத்து கதைகள். நான் சொன்னேன் நபி அவர்களுக்கு பல கட்டங்கள்ல குத்து கதை, இப்ராஹிம் மரணித்த நேரத்துல குத்து கதை, உசாமாவுடைய விடயத்துல குத்து கதை, அதே மாதிரி இவருடைய விடயத்துல சொன்னாங்க. இவ்வளவு மன மாதிரி நினைத்திரு அதாவது நிறைத்திருக்கக்கூடிய இந்த பேரீட்டப்பல குவியல்ல இந்த அபு அக்கீருடைய ரெண்டு மறைக்கால் இந்த ஒரு 4-5 கிலோ ஈட்டப்பழத்தை வச்சு என்ன செய்யாண்டு ஒரு வகையா கதை கதைக்கிறாங்க. உடனடிய அல்லாஹ் அதிலேயும் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான், ஒரு சிலர் இருக்கிறாங்க அவர்கள் கதை கூறுகின்றார்கள், குத்து கதை கதைக்குகின்றார்கள். அல்லதீன் எல்விதூன் அல் முத்தபீன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத், முஃமினீங்கள்ல சிலர் இருக்கிறாங்க நல்ல வாரி வழங்கி தாராளமா செலவு செய்யறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்று அவருக்கும் குத்து கதை சொல்கின்றார்கள். வல்லதீனா லா யஜிதுன இல்லா ஜுஹ்தஹும், இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய அந்த உழைப்பு முயற்சியை தவிர வேறு ஒன்றும் இல்ல. இந்த அபு அகீலை மாதிரி இவர்களுடைய விடயத்தையும் கதை கூறுகின்றார்கள், அவர்களை கேலி செய்கிறார்கள், அவர்களை கிண்டல் செய்கிறார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் கேலி செய்கின்றான், அல்லாஹுடைய அபாப் அவர்களுக்கு இருக்குது, அல்லாஹுடைய தண்டனை அவர்களுக்கு இருக்குது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு தீனுடைய பொறுமதியை சொன்னாங்க. தீன் வந்துட்டா தீனின் மூலமாக சாதிக்கலாம், தீனின் மூலமாக அடையலாம், தீனின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். தீனின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நிதர்சனமான உங்களுடைய உதவிகளை, அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னதனால அதை உறுதியாக நம்பினாங்க. அல்லாஹ்வுடைய வாஜாவையும் நம்பினாங்க, ரசூலுடைய பேச்சையும் நம்பினார்கள். அதனால அவர்கள் தெரிந்த அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக தீன் மேலோங்கோடும் என்பதற்காக செலவு செய்தாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்களுடைய பெரிய பெரிய தியாகங்களுடைய பிரதிபலன் தான் அந்த காலத்தில் இருந்த பரம விரோதிகள், இஸ்லாத்தை பயங்கரமாக எதிர்த்தவர்கள், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிக பயங்கரமான விரோதியாக திகழ்ந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக மாறுகிறார். ஏன் அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தியாகம், பணத்தால செய்த தியாகம், உடலால செய்த தியாகம், காலத்தால செய்த தியாகம், நேரங்களால செய்த தியாகம், அல்லாஹ்வுடைய பாதையில தூர தூர பண பிரதேசங்களுக்கு போன தியாகம், இந்த காலத்துல எல்லாம் இப்ப மொபைல் போன் அதிகம் வந்து முழு உலகத்துல லைவா உலகத்துல என்ன நடக்குதோ பார்க்கவும் முடியும். ஒரு ஆள் தான் நினைச்ச மறுவினாலேயே கான்டாக்ட் பண்ணலாம், பேசலாம், கதைக்கலாம், தொடர்பு கொள்ளலாம். கொஞ்சம் யோசிங்க பாப்போம். அந்த காலத்துல தூர தூரமான பிரதேசங்களுக்கு போவாங்க. தப்போ கிட்டத்தட்ட 650-700 கிலோமீட்டர் அங்கிட்டு மூத்தா ஜோர்டான்ல மதீனாவை தாண்டி போனோம், 1800 கிலோமீட்டர். இந்த மாதிரி 200 யுத்தம் அதுவும் ஜோர்டான்ல நடைச்சு, மூத்தால நடைச்சு, இந்த மாதிரியான ஊர்களுக்கு போவதற்கு கிட்டத்தட்ட 1.5 மாசம் அங்க 1 மாதம் 2 மாதம் தங்கியிருந்துட்டு திரும்பி வந்து சேர்வதற்கு 1.5 மாதம். சில நேரங்கள்ல சில சஹாபாக்கள் வருவாங்க, சில பெண்மணிகள் கேட்பாங்க, என்ன செய்தி, எங்களோட மாப்பிள்ள வரலையா, இல்ல உங்களோட மாப்பிள்ள அந்த யுத்தத்துல ஷஹீதாகிட்டாரு. பார்த்தா இந்த பெண்மணியுடைய இஜாவுடைய காலமும் முடிஞ்சாரு. ஏன், அவர் ஷஹீதாகி அதற்கு பின்னால் அவங்க எல்லாம் அங்கிருந்து இங்க வந்து சேர 4 மாசம் 5 மாசம் சேரவே அவங்களோட இஜாவுடைய காலமும் முடிஞ்சது. எப்படி இருக்கும் அவர்களுடைய நிலைமைகள், கணவன் வந்து சேருகின்ற வரைக்கும் சரியா என்ன நடந்து, அவர் ஹயாத்தா, அவர் ஷஹீதா, உயிரோடவா இருக்கிறாரா இல்லையா, எப்படியான சட்டங்கள், எப்படியான நிலைமைகள், அந்த சட்டத்திலையும் அவர்கள் எப்படி எப்படி தன்னுடைய கணவன்மார்கள் ஆர்வப்படுத்துவாங்க, தன்னுடைய கணவன்மார்கள் உற்சாகப்படுத்துவாங்க, தாய்மார்கள் மகன்மார்களை உற்சாகப்படுத்துவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான பல தியாகங்கள் செய்துதான் இந்த தீனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வளர்த்தான். பெரிசா வசதி வாய்ப்புகள் இருக்கல்ல, ஆனா உள்ளம் விசாலமாக இருந்து அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யணும், அல்லாஹுடைய பாதையில முஜாஹதா செய்யணும், அல்லாஹுடைய பாதையில குர்பானி செய்யணும், அல்லாஹுடைய பாதையில உயிர்களை கொடுக்கணும் என்ற அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த விருப்பம், அந்த உள்ளத்துடைய துடிப்பு, அதனுடைய பிரதிபலன் தான் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது உலகத்துடைய பல பாகங்களுக்கு இஸ்லாம் ரொம்ப வேகமாக சென்றது. நான் ஆரம்பத்துல சொன்னேன், அதுல சாத்திய அம்மையார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தியாகம் செய்யறாங்க. அந்த பிராவுனுடைய மிகப்பெரிய ஆடம்பரம் என்னண்டா, அவங்க ஒரு இளவரசி, பிரின்ஸ் மாதிரி, ராணி மாதிரி எப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் பிராவுனுடைய வெளிரங்கமான அந்த ஆடம்பரம், அந்த படோதகமான வாழ்க்கையை கண்டு அந்த பெண் ஏமாறல்ல, ஆசிராவை நம்பினாங்க. ஆசிராவில பெரிய பாக்கியம் இருக்குது என்று நம்பினாங்க. அதற்காகவே எந்த தியாகம், எந்த சிரமங்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொண்டாங்க. ஒன்று, உலகத்திலேயே அவர்கள் ஒதுங்கிற மாளிகை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். இரண்டாவது தான் ஹஜரத் கதீஜா ரபி அல்லாஹு அன்ஹா அவருடைய கடைசி சக்கராத்துடைய வருத்தம். நிறைய சொல்றாங்க, ஹதீஜா இந்த நோயினால நீங்க மரணித்தீங்க, நீங்க மரத்து மரணித்துட்டீங்க, அதற்கு பின்னால அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துல நுழைவிட்டான் என்றா, சொர்க்கத்துல நீங்க என்னுடைய இன்னும் ஒரு மனைவியை கண்டீங்கன்றா அந்த மனைவிக்கு என்னுடைய சலாம எட்டி வைங்க. ஹஜரத் கதீஜா ரபி அல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யார சூழல்லா, முத முதல்ல நீங்க என்னத்தான் முடிச்சீங்க, உலகத்துல வேற யாரையும் முடிக்கல, அப்படி முடிக்காத விதத்துல ஆசிரியர் சொர்க்கத்துல உங்களுக்கு எப்படி இன்னும் ஒரு மனைவி,
சொன்னாங்க கதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கதீஜா அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாரை மறுமையில சொற்கற அல்லாஹ் எனக்கு மனைவியாக ஆக்கி தருவான், அந்த ஆசியாவை நீங்க சந்திச்சீங்கண்டா என்னுடைய கலாம் எட்டி வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெண்மணி தான், ஆனா தியாகம் செய்யறாங்க. அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்கல்ல, உலகத்திலையும் அதற்குரிய கூலி அல்லாஹ் கொடுத்தான். ஆசிரியால் எவ்வளவு பெரிய கூலி. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக ஆகக்கூடிய பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒருவருடைய மனைவி ராணி மாதிரி, அதனால் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர். அந்த தலைவருக்குரிய மனைவியாக அதற்குரிய பொருத்தமான கூலி. உலகத்தில் பிராவுடைய மனைவியாக ராணியாக வாழலாம், ஆனால் அல்லாஹுடைய தீனுக்காக அந்த பெண்மணி அதை விட்டுவிட்டால், அதை தியாகம் செய்தால், ஆனால் அதற்குரிய கூலி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக ஆகிறா உல அந்த பெண்ணை அல்லாஹ் மாற்றுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் செய்யணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த காலத்தில் உள்ள தியாகம், அந்த காலத்துல ஜிஹாதுகள் இருந்தது. போனா திரும்பி வாரல்ல, போனா உயிர் போகும், திரும்பி வருவோமா இல்லையா என்ற அந்த எண்ணம் கூட இல்ல, அந்த சிந்தனை கூட இல்ல. அப்படி இருந்தும் அவர்கள் போட்டி போட்டு கொண்டு போனாங்க. ஆனா இப்பொழுது அந்த சக்காஜாக்கள் இல்ல, உயிரை தொடுக்கிற அந்த தியாகம் இல்ல. இப்ப நாங்க ஆகப்பெரிய ஜிஹாத் என்ன? எங்களுடைய நஃப்ஸோட உள்ள ஜிஹாது. நபியவர்கள் சொன்னார்கள், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். உண்மையான முஜாஹித் யாரு? அல்லாஹ்வுக்கு வழிபடுற விஷயத்துல தன்னுடைய நஃப்ஸுடன் போர் செய்வது. எங்களை ஒரு ஏரியாவுக்கு போட்டுட்டாங்க, வசதி குறைவு பரவாயில்லை, எங்களோட ஜமாத்தோட போட்டுட்டாங்க, எங்களோட ஊர் இல்ல, எங்களோட மஹல்லா இல்ல, எங்களோட ஏரியா இல்ல, எங்களோட ஜோன் இல்ல, தெரியல. ஆனா நான் நினைத்தேன் இதுதான் என்னுடைய முஜாஹதா. ஆனா எங்கட ஒரே பாஷைய பேசுறாங்க, நாங்க எல்லாம் ஒரே பாஷைய பேசுறோம், நாங்க எல்லாம் ஒரே இலங்கை நாட்டு மக்கள் தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த காலத்தில் உள்ள முஜாஹதா இதுதான். அல்லாஹ்வுடைய பாதையில 40 நாள் போறோம், அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாதங்கள் போறோம். அந்த காலத்துல திருப்பி வார வரைக்கும் கணவனை பற்றி அந்த மனைவிக்கு எந்த வகையான மெசேஜோ செய்தியோ இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப எங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பலர் தஸ்கில்ல வந்ததோட ஆபீஸ்ல அவர்களுடைய மொபைல் போனை கொடுத்துட்டு போறாங்க, விரும்பி வந்துட்டான் எடுக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் போறது மொபைல் போனோட தான் போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு நாங்க ஒரு குடிச்சிக்கிறது ஒரு 40 நாள், அந்த 40 நாள் முழுமையா அந்த வேற எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால்தான் அந்த 40 நாள் முழுமையாக வேலை செய்யலாம். அது எங்களோட இருந்தா மனைவியோடு பேசப்படும், குடும்பத்தோட பேசப்படும், தொழிலோட பேசப்படும். ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு நம்பர் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு மையத்து செய்தி, ஒரு ஹயாத்து, ஒரு மௌத்து, ஒரு நோய், யாராவது ஏரியால அல்கால மஹல்லால அல்லது ஏதாவது ஒரு போனை வச்சிருக்கிறாங்க, ஓப்பன் வச்சிருக்கிறாங்க, எமர்ஜென்சிக்கு பேசுவதற்கு பரவாயில்லை. ஆனா பலர் அந்த மொபைல் போனை வச்சு கொண்டு அதிகமான கால நேரம் அதுல இருந்தா என்ன தியாகம் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க 40 நாளையோ 4 மாசமே எப்படி கழிச்சோம்? எந்த மாதிரியான தியாகம்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உணவுல தியாகம் எங்களுக்கு இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான். உடையில தியாகம் இல்ல, நடக்கிறதுல தியாகம் இல்ல, குளிக்கிறதுல தியாகம் இல்ல. இப்ப ஒரு 4 நாளை முன்னால நாங்க இந்தியாவுக்கு போயிருந்தோம். எங்களோட ஒரு சகோதரர், அவர் ரமதான்ல என்ன வேலை செஞ்சாருண்டா, டெல்லியில, டெல்லிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல சில்லா வேலை செஞ்சாரு. நல்ல வசதியான சகோதரர். அவர் சொன்னாரு, ஹசரத், எங்கட நாங்க ரமதான்ல வேலை செஞ்சோம், எங்கட ரமதான்ல அதிகமான இரவுகள் சஹல் சாப்பாடு ஆக்கினது மிளகு திரியை வச்சுக்கொண்டது. இந்த கரண்ட் இல்லை எங்கட நாட்டில், அல்ஹம்துலில்லாஹ் கரண்ட் கட் ரொம்ப கட். ஆனா இந்தியாவில அவங்க சொல்றாங்க, நாங்க கரண்ட் கட் ஆகுற நேரம் 2 hour 3 hour கரண்ட் கட் உண்டு. அவங்க சொல்றாங்க கரண்ட் வாரதுதான் 2 hour, கரண்ட் கிடைக்கிறது தான் 2 hour, மத்த எல்லா நேரமும் கரண்ட் இல்ல. அப்ப கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம், அந்த கடுமையான சூட்ல அந்த ரமதான்ல அவர்களுடைய கால நேரங்கள் எப்படி இருக்கும்?
சமைக்கிறதும் கஷ்டம். இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யணும், ஷஹருக்கு ஏற்பாடு செய்யணும், கெஸ்ட் செல்ல போகணும், குளிக்கணும், ஓரளவு ஓய்வெடுக்கணும், ஓரளவு தூங்கணும். ஆனா கரண்ட் இல்லாட்டி எப்படி இருக்கு? வேற நாடுகள்ல சில இடங்கள்ல மாஷா அல்லாஹ் கரண்ட் இல்லாட்டி சமாளி செய்யணும். ஆனா இந்த மேல இந்த ஜூன்ல இந்தியாவுடைய 40-45 எங்கட நாட்டில் எல்லாம் அநேகமா செல்சியஸ் 30 தான், 28, 30, 31, 32 அவ்வளவு தான், 45 அந்த செல்சியஸ் எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு 2 hour, 3 hour தான் ஒரு நாளைக்கு கரண்ட், மற்ற நேரம் எல்லாம் கரண்ட் இல்ல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எப்படியும் நாங்கள் எங்கட சில்லாவ முழுமையாக கழித்தோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுல இந்து உலகத்துல ஒவ்வொருவர்கள் ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு வகை வகையான தியாகங்களோட வேலை செய்யறாங்க. ஆனா இந்த ஏதோ அல்ஹம்துலில்லா எங்களுக்கு முன்னால அல்லாஹ் அவ்வளவு பெரிய தியாகத்தை வச்சில்ல, நாங்க செய்த தியாகம் என்ன? எங்களுக்கு இருந்து ஒரு அமீர், எங்களுக்கு இருந்து நாங்க கொஞ்சம் பேர் மாமூர், அந்த இசாஅத்தோட அந்த சொல்லக்கூடிய புத்திமதிகளோட மஸ்ஜிதுடைய மாஹவுல்ல அந்த 40 நாள் ஒரு இமாம் ஜமாஅத் தவறாம, ஒரு தக்பீர் தஹ்ரீமா தவறாம, அதுலேயே முழுமையா கவனம் செலுத்தி அந்த தாலீம்ல நாலவர் தாலீம்ல முழுமையாக உட்கார்ந்து குசூசியோ ஒமோமியோ எங்களுக்கு என்னென்ன அமல்கள் என்னென்ன அமல்கள் தரப்படுகின்றதோ அதுல முழுமையாக அந்த 40 நாளை கழிச்சோம் அதனுடைய மாற்றத்தை காணலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதெல்லாம் நாங்கள் அல்லாஹுடைய பாதையில மசாலா நிறைய பேர் விலக்கிரும்பி வந்திருக்கிறோம், வெளிக்கிரும்பி போகவும் இருக்கிறோம். போர் அந்த கால நேரத்தை எந்த அளவுக்கு தியாகத்தோட கழிப்போமோ அதனுடைய பிரதிபலன், அதனுடைய அசர்த்தன் நாங்கள் போற அல்காவில் ஏற்படும், நாங்கள் போற மஹல்லாவில் ஏற்படும், நாங்க யார் யார போய் சந்திக்கிறோமோ அவருடைய பேச்சில் அவரை கற்றல் செய்வதில் ஏற்படும். எங்களுடைய தியாகத்தை வைத்து அல்லாஹுக்கு ஆனகுவ கால மாற்றங்களை ஏற்படுத்துவான். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதற்காக வேண்டி நாங்களும் எங்களை காலங்கள்ல கொஞ்சம் காலத்தை, நேரங்கள்ல கொஞ்சம் நேரங்களை, பணம் காசுகளை செலவழித்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில விருக்கரம்பி போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா? அந்த உறுதியான நீயத்தோட உடனடியாக 4 மாதம் அல்லாஹுடைய பாதையில போவதற்கு யார் யார் தயார்? தைரியமா இருந்து பேர்களை சொல்லுங்கள். 4 மாதம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கபூல் செய்வானாக. உடனடியா நக்குதா போறோம், நக்குதா 4 மாதம் போறோங்க மாஷா அல்லாஹ். அங்க ஒரு ஆள் எழுதிக்கிறாங்க மாஷா அல்லாஹ், சொல்லுங்க உங்களோட பேர் சொல்லுங்க தம்பி. மாஷா அல்லாஹ், என்ன பேரு? அல்லாஹுடைய பாதையில நக்குதா சில்லா வந்தவங்க மூணு சில்லாவாக்கி வேலை செய்யலாம். எழுதுங்க, 40 நாளைக்கு வந்தவங்க 4 மாசமா எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வீட்டுல கேட்டு, மாணவர்களா இருந்தா வாக்காட்டு அனுமதி கேட்டு, ஜொப் செய்யறவங்களா இருந்தா முறைப்படி லீவு கேட்டுட்டு தான் போறது. நீங்க அப்படி கண்மூடி கொண்டு போங்க, நாங்களும் சொல்லல, சூடாவும் சொல்லல, நீங்க நான் தயார், நீங்க எங்கயாவது வேலை செய்வீங்கன்னா ஆபீஷியலா நீங்க அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து உங்களுக்கு லீவு கிடைச்சாதான் போக சொல்லி சொல்லுவாங்க. நீங்க 4 மாசம் பேர் கொடுத்தீங்க, லீவு 40 நாள்தான் கிடைச்சிச்சு, பரவாயில்ல, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 4 மாசத்துடைய நீயத் கிடைக்கும். இப்ப சமீபத்தில் எங்களோட ஒரு சகோதரர், ஒரு நண்பர் வந்திருந்தாரு, இங்க அவரு கலதாரி ஹோட்டல்ல தங்கியிருந்தாரு. அப்ப நான் அவரை பார்க்க போன நேரத்துல அந்த முன்னுக்கு ரூம் போயிருக்கார் எங்களை ஒரு சகோதரர் இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் போன நேரத்துல அவர் ஓடி வந்து என்னை சந்திச்சு, ஹசரத்தை இந்த பேரை சொல்லி நீங்க தானே நான் தான் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னாரு, ஹசரத் துவா செய்யுங்க, நான் அவசரமா அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாசம் போகணும் அப்படின்னு சொல்லி லேசாக்கி தரட்டும். சில்லா முடிச்சீங்களான்னு கேட்டுக்கு சொன்னாரு, பெரிய ஒரு காலத்து காரியம். உங்களுக்கு தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னால அந்த எங்களோட நாட்டுல ஏர்போர்ட்டை வந்து என்ன செஞ்சாங்க, உடைச்சாங்க. ஏர்போர்ட்டை தாக்கி, பிளைட்டுகளை தாக்கி என்ன செய்தாங்க, பெரிய சேதம் ஒன்று நடந்துச்சு. அப்ப அவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னால எங்கட அந்த கலதாரிய ஹோட்டலுடைய ஜிஎம் பேசி, இப்படித்தான் எனக்கு ஒரு 40 நாள் லீவ் ஒன்று வேணும், அதனால எனக்கு லீவ் ஒன்று தாங்கன்னு நான் பேசி கேட்டேன். அப்ப அவர் பெரியவர் சொன்னாரு, இது கடுமையான சீசன் டைம், அதனால உங்களுக்கு இப்ப எப்படியுமே உங்களுக்கு 40 நாள் லீவு தரையிட கொஞ்சம் ஃப்ரீயான சீசன் முடிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார். எப்படியும் நான் 40 நாள் உங்க போகணும்னு உறுதியா நியமித்து வச்சு கொண்டிருந்தேன், அல்லாட்ட துவா செய்தேன், அல்ல எப்படியாவது நான் போகணும்னு சொல்லி அப்ப சொல்றாரு. நான் கேட்டு ஒரு கிழமைக்கு பின்னால்தான் அந்த ஏர்போர்ட் அடித்த பிளைட்டுகள் அடித்த ஏர்போர்ட்ட தாக்கிய இன்சிடன்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடன்ட் நடந்ததோட வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் ஒட்டுமொத்தமா இல்லாமல் ஆகிட்டாங்க. இப்ப ஹோட்டல் அப்படி ஃபுல்லா வேக்கன் ஆகிருச்சு. ஜிஎம்ஏ கூப்பிட்டு சொன்னாரு, பிரதர் நீங்க 40 நாள் போறாண்டா பேசிட்டு வாங்க, எங்களோட ஹோட்டல்ல ஒருத்தரும் இல்ல. ஏன் சொல்றேன்டா, இப்போ ஒரு மாசமும் இல்ல, அங்க போய் வேற ஒரு ஆள் வேலை செஞ்சு கொண்டிருந்தாரு, அவரோட பெயரை சொல்லி கேட்டேன் இங்க, அதற்கு அவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. நான் எதை சொல்ல வரேன், இப்படிதான் மக்களும் இருக்கிறாங்க. நீயத்து வச்சாங்க, எப்படியும் அல்லாவுடைய பாதையில போகணும்னு நீயத்து வச்சாங்க. அல்லா உதவி செய்தான், ஏதோ ஒரு வகையில அல்லா அனுப்பி வைத்தான். அதனால கண்ணு மூடிக்கொண்டு போங்கான்னு சொல்லல, ஏற்பாடுகளை செஞ்சிட்டு 4 மாசம் பேர் நீய பயிற்சி பேரை கொடுங்க, உங்களோட வீட்டுல பெற்றோர்கள்ட்ட நீங்க வேலை செய்யறவங்க இடத்துல அனுமதி கிடைச்சா போகலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.